நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலிய அரசு மாணவர் மற்றும் டெம்பரரி கிராஜுவேட் விசாக்களுக்கான IELTS நிபந்தனைகளை மாற்றியுள்ளது. இதுபற்றிய தகவலையும் IELTSல் உங்கள் மதிப்பெண்ணை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதற்கான உதவிக்குறிப்புகளையும் வழங்குகிறார் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழிபெயர் துறைப்பாளர்களுக்கான தேசிய அங்கீகார ஆணையத்தில் தேர்வாளராகவும் தமிழ் மொழி ஆலோசகராகவும் கடமையாற்றுபவரும் RMIT பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்பு தொடர்பிலான டிப்ளமா மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமா கற்கைநறிகளுக்கான ஆசிரியராக பணியாற்றியவருமான திருமதி சாந்தினி புவனேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சாந்தினி புவனேந்திர ராஜா அவர்களே.
வணக்கம் ரேணுகா. வணக்கம் நேயர்களே.
IELTS அல்லது IELTS என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான ஆங்கில பரீட்சை, இதில் மாற்றம் ஒன்று நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த மாற்றம் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முதல் இந்த IELTS அல்லது IELTS இந்த பரீட்சை பற்றின ஒரு விளக்கத்தை அல்லது ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு முதலில் தர முடியுமா?
நிச்சயமாக. IELTS என்பது வந்து இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் என்பதற்கான சுருக்கம் தான் IELTS. உலக நாடுகள் பலவற்றிலும் இருந்து இப்போ ஆஸ்திரேலியா போன்ற ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளுக்கான விசாவை, குறிப்பாக ஸ்டூடெண்ட் விசா, டெம்பரரி கிராஜுவேட் விசா மற்றும் தொழில்சார் குடியேற்றத்துக்கான விசாவை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் உள்ளவர்களின் ஆங்கில ஆற்றலை மதிப்பீடு செய்யும் முகமாக அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில மொழி பரீட்சைக்கு தோற்றுமாறு கோரப்படுவது வழக்கம். அவ்வாறான ஆங்கில மொழி தேர்வுகளில் ஒன்று தான் IELTS. இந்த தேர்வானது, அதாவது IELTS என்ற தேர்வானது ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து தி IELTS அகாடமிக் டெஸ்ட், மற்றது IELTS ஜெனரல் ட்ரைனிங். அப்படி பார்க்கும்போது தி IELTS அகாடமிக் டெஸ்ட் ஆனது பொதுவாக பல்கலைக்கழக அனுமதிக்கானது, வெளிநாடுகளிலிருந்து ஸ்டூடெண்ட் விசாவை பெற்றுக்கொள்வதற்கும், இங்கு டெம்பரரி கிராஜுவேட் விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போதும், மற்றும் தொழில்சார் பதிவுகள், எடுத்துக்காட்டாக மருத்துவர்கள், தாதியர்கள், சட்டத்திறனிகள் மற்றும் ஆசிரியர்கள் போன்றவர்கள் தம்மை பதிவு செய்து கொள்வதற்கும், திறமை அடிப்படையிலான குடியேற்றங்களுக்கு விண்ணப்பிக்கும் போதும் தி IELTS அகாடமிக் தேர்வுக்கு தோற்ற வேண்டும். மற்றது வந்து IELTS ஜெனரல் ட்ரைனிங், அது வந்து குடியேற்ற நோக்கங்களுக்கு மட்டுமானது. இப்போது இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த மாற்றமானது IELTS அகாடமிக் டெஸ்டுக்கானது என்றுதான் தெரிகிறது. அதே நேரம் ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து விசா நோக்கங்களுக்காக இவ்விரண்டு வகையான IELTS தேர்வுகளையும் ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் எந்த கல்வி நிறுவனத்தில் கற்பதற்கு அல்லது வேலை செய்வதற்கு திட்டமிடுகிறீர்கள் என்பதை பொறுத்தே இவற்றுள் உங்களுக்கு எது பொருத்தமானது என்பதை முடிவு செய்ய வேண்டும்.
ஆஸ்திரேலிய அரசு இந்த IELTS பரீட்சை தொடர்பில் கொண்டு வந்திருக்கின்ற மாற்றம் பற்றி அடுத்ததாக சொல்லுங்கள். மார்ச் 23 இருந்து அந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது, அதை பற்றி எங்களுக்கு விளக்குங்கள்.
என்னன்னு சொன்னா, ஆஸ்திரேலிய அரசு நீங்கள் குறிப்பிட்டது போல இவ்வாண்டு மார்ச் 23 இருந்து ஆங்கில மொழி தேர்வுக்கான குடிவரவு முறையில் அறிவித்துள்ள அந்த மாற்றங்களை நாங்கள் மேலோட்டமாக பார்த்தால், 23 மார்ச் 2024 அன்று மற்றும் அதற்கு பின்னர் பதிவு செய்யப்பட்ட மாணவர் விசாவுக்கான விண்ணப்பங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும். ஆங்கில மொழி தேர்வு பெறுபெற்று மதிப்பெண்கள் IELTS அல்லது அதையொத்த தேர்வுகளில் குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக 5.5 இருந்தது, ஆனால் இப்போது அதை 6 உயர்த்தியுள்ளார்கள். மற்றது டெம்பரரி கிராஜுவேட் விசாவுக்கான மதிப்பெண்களை 6.5 மாற்றியுள்ளார்கள். அப்போ அப்படி பார்க்கும்போது 0.5 கூட்டியிருக்கிறார்கள் ஒவ்வொன்றுக்கும். நீங்கள் இப்போது மாணவர்கள் என்று சொல்லும் போது, மாணவர்களாக ஆஸ்திரேலியாவுக்கு கல்வி கேட்பதற்கு வருவதற்கான பொதுவான விசா, ஸ்டூடெண்ட் விசா என்று சொல்வோம், அதாவது சப் கிளாஸ் 500, அவர்கள் வந்து தமது கற்கை நெறியை நிறைவு செய்ததற்கு பின்னர் அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் டெம்பரரி கிராஜுவேட் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்ப டெம்பரரி கிராஜுவேட் விசா என்றால் அது சப் கிளாஸ் 4.85, உபபிரிவு 4.85. இந்த விசா வந்து ஆஸ்திரேலியாவில் தேவைப்படுகின்ற குறிப்பிட்ட தொழில் துறை, அதாவது சில குறிப்பிட்ட தொழில் ஸ்கில்ட் ஆக்கியூபேஷன் லிஸ்ட் என்று சொல்லுவோம், அதில் படித்து பட்டம் பெற்ற வேற்று நாட்டவர்கள் தொடர்ந்து இங்கு வாழ்வதற்கும் மேற்கல்வி கற்பதற்கும் வேலை செய்வதற்குமான தற்காலிகமான விசா அது. அந்த இரண்டு விடயங்களிலும் இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
சரி, இப்போது வந்து இந்த IELTS பரீட்சையானது எப்படி மதிப்பிடப்படுகிறது, அந்த நடைமுறையை சொல்ல முடியுமா?
அந்த நடைமுறையானது அதில் நான்கு பிரிவுகள், நான்கு பகுதிகள் உள்ளன. ஒன்று கேட்டல், மற்றது வாசித்தல், மூன்றாவது எழுதுதல், மற்றது பேசுதல் ஆகிய நான்கு பகுதிகளில் உங்களுடைய ஆங்கில ஆற்றலை அது மதிப்பீடு செய்கிறது. பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு அல்லது மருத்துவம், சட்டம், ஆசிரியர் போன்ற தொழில்முறை அமைப்பில் பணியாற்றுவதற்கான ஆங்கில ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதா என்பவற்றை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. இந்த தேர்வின் கேட்டல் மற்றும் வாசித்தல் பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவிலும் 40 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். தேர்வின் பேசுதல் மற்றும் எழுத்து பிரிவுகளில் வெவ்வேறு கல்வி தலைப்புகளில் பேசவும் எழுதவும் வேண்டும். இவற்றில் பரீட்சார்த்தியின் ஆங்கில ஆற்றல் பரிசோதிக்கப்படும். ஒவ்வொரு பிரிவிலும் 1 to 9 வரை மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகின்றன. பின்னர் வந்து அந்த நான்கு பிரிவுகளிலும் பெறப்படுகின்ற மதிப்பெண்களின் சராசரியானது தான் ஒட்டுமொத்த மதிப்பெண்களை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது.
இதேவேளை இப்ப நாங்க இப்ப பாக்குற மாற்றம் வந்து மார்ச் 23 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கின்ற மாற்றம். இன்னும் ஒரு முக்கியமான மாற்றம் இந்த பரீட்சையில் கொண்டு வரப்பட்டது, இந்த ஒன் ஸ்கில் ரீடேக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அம்சம். அது என்னவென்று சொல்லி அதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள்.
அயல்ச்சில் அந்த தேர்வில் நான்கு பகுதிகள் இருக்கிறது குறிப்பிட்டேன் அல்லவா, கேட்டல், வாசித்தல், எழுதுதல் மற்றும் பேசுதல் ஆகிய அந்த நான்கு பகுதிகளுள் ஏதாவது ஒன்றில் தேவைக்கு குறைந்த மதிப்பெண்களை பெறும் பட்சத்தில் உங்களால் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாமல் போகும். அது வந்து நீங்கள் நான்கு பகுதிகளையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும். ஆனால் இப்போது அவர்கள் எடுத்து கொடுத்திருக்கிற மாற்றம் என்னன்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட நான்கு பகுதிகளில் ஒரு தேர்வில் நீங்கள் வந்து சரியான மதிப்பெண்களை பெறாத பட்சத்தில் அந்த பகுதிக்கு மாத்திரம் நீங்கள் தோற்றலாம். எடுத்துக்காட்டாக சொன்னால், வாசிப்பு பகுதியில் நீங்கள் 5 மதிப்பெண்களையும் மற்ற பகுதிகளில் 6க்கு மேற்பட்ட மதிப்பெண்களையும் பெற்றிருந்தால் நீங்கள் வாசிப்பதற்கான பகுதிக்கு திரும்பவும் தோற்றி உங்கள் ஒட்டுமொத்த மதிப்பெண்களை அதிகரித்துக் கொள்ளலாம். இது வந்து ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களாலும் தொழில்சார் அமைப்புகளாலும் மற்றும் ஆஸ்திரேலிய உள்நாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தினாலும் பெரும்பாலான விசாக்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் வந்து ஒரு ஒரு பகுதியில் நீங்கள் தோற்றுவிட்டாலும் அந்த பகுதியை மட்டும், அந்த பகுதிக்கான பரீட்சைக்கு மட்டும் நீங்கள் தோற்றலாம்.
சரி, இப்போது ஆஸ்திரேலியாவில் பயன்படுத்தப்படுகின்ற இன்னும் ஒரு பரீட்சை முறைமை இருக்கிறது, பிடிஇ என்று சொல்வோம். இந்த பிடிஇ ஐஎல்ட்ஸ், இது இரண்டுக்கும் இடையில் பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றனவா?
முக்கியமான சில வேறுபாடுகள் இருக்கின்றன. மிகப்பெரிய வேறுபாடுகளுள் ஒன்று என்று குறிப்பிடுவதென்றால், ஐஎல்ட்ஸ் தேர்வுக்கு நீங்கள் பேப்பரில், அதாவது பேப்பர் டெஸ்ட், காகிதத்திலும் தோற்றலாம், இணைய வழியும் வழியிலும் நீங்கள் தோற்றலாம். ஆனால் பிடி தேர்வுக்கு இணைய வழியாக மட்டுமே தான் தோற்றலாம். அதே நேரம் இன்னொரு விடயம், முக்கியமான விடயம் வந்து, கேட்டல், வாசித்தல், எழுதுதல் மற்றும் பேசுதல் போன்ற தேர்வுகளுள் ஒரு பிரிவில் மதிப்பெண்கள் குறைந்து விட்டால் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் நீங்கள் ஐஎல்ட்ஸில் தோற்றலாம். ஆனால் பிடிஇயில் அதை நீங்கள் செய்ய முடியாது. என்னன்னு சொன்னால், அங்கு ஒரு பகுதியில் நீங்கள் குறைவான மதிப்பெண்களை பெறும் பட்சத்தில் நீங்கள் மீண்டும் முழு பரீட்சைக்கு தோற்ற வேண்டும். அதாவது நீங்க திரும்பவும் முன்பதிவு செய்து பணம் செலுத்தி தான் அந்த பரீட்சையை முழுமையாக எடுக்க வேண்டும். அந்த பரீட்சைக்கு முழுமையாக தோற்ற வேண்டும்.
நிறைவாக ஒரு கேள்வி. ஒருவர் ஐஎல்ட்ஸ் பரீட்சை எடுக்க போகிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய திறமையை மேம்படுத்துவதற்கு, இந்த பரீட்சையில் நல்ல பெறுபேற்றை பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான உத்திகளை கையாளலாம்?
குறிப்பாக சொல்ல போனால், உங்களுடைய ஐஎல்ட்ஸ் மதிப்பெண்ணை மேம்படுத்துவதற்கு முடிந்தவரை ஆங்கிலத்தை பயன்படுத்தி பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பயிற்சி தான் இங்கு முக்கியமானது. வாசிப்பு மற்றும் கேட்டல் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு நீங்கள் இந்த சப்டைட்டில்ஸ் உள்ள ஆங்கில திரைப்படங்களை பார்ப்பது நல்ல பலனை அளிக்கும். மற்றது ஆங்கில செய்திகளை கேட்டல், இந்த செய்திகள் வந்து வரும்போது ஆங்கிலத்தில் வரும்போது அந்த செய்திகளை வாசித்து பார்க்கலாம், அதையும் உரத்த குரலில் வாசித்து பார்த்தல், இவையெல்லாம் உங்களுடைய அந்த ஆங்கில சொல் வளத்தை மேம்படுத்தும். மற்றது கேட்கும் திறனையும் உச்சரிப்பு திறனையும் வளர்த்துக் கொள்வதற்கும், ஐஎல்ட்ஸ் கேள்வி வகைகளை நன்கு தெரிந்து கொள்வதற்கும் இதற்கான ஐஎல்ட்ஸ் பயிற்சி தேர்வுகள் உதவும். எவற்றை நீங்கள் வந்து அந்த இணையதளத்தில், ஐஎல்ட்ஸின் இணையதளத்தில் போய் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். இலவசமாக அதை நாங்கள் அந்த பிராக்டிஸ் டெஸ்ட் என்று சொல்வோம், பயிற்சி தேர்வுகள் என்று சொல்வோம், அவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆஃபிஷியல் ஐஎல்ட்ஸ் மாக் டெஸ்ட் ஆன்லைன் என்று சொல்லி இருக்கிறது, ஐஎல்ட்ஸ் ஆஸ்திரேலியா என்று இருக்கிறது, அங்கு போய் அவற்றை நீங்கள் பார்த்து அந்த அதன் ஊடாக நீங்கள் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த தேர்வானது, இந்த பரீட்சை வந்து எப்படி இருக்கும் என்பதற்கான உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். பயிற்சி தான் இதில் முக்கியம். முக்கியமாக சொல்வதென்றால் பயிற்சி. தமது ஆங்கில ஆற்றலை வெளிப்படுத்த விரும்புகின்ற எவருமே இத்தேர்வுக்கு தோற்கலாம். இதற்கு முன்கூட்டிய கற்றல் அனுபவமோ அல்லது வயதில்லையோ கிடையாது. ஆனால் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இதற்கு தோற்கலாம். மற்றது வந்து நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்நாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தையும் தொடர்பு கொண்டு இது பற்றிய மேலதிக விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். ஒரு முறை நீங்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றினால் அது வந்து அதனுடைய பெறுபவர்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன்.
மிக்க நன்றி திருமதி சாந்தினி புவனேந்திர ராஜா, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி ரேணுகா. நன்றி எஸ்பிஎஸ். நன்றி. வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.